One of the things that we have emphasized all these more than 30 years is that the old covenant was abolished on the day of Pentecost when God established a new covenant with man.
கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக நாம் வலியுறுத்தி வருகிற காரியங்களிலே ஒன்று பழைய உடன்படிக்கை முடிந்துவிட்டது. பெந்தகோஸ்தே நாளிலே அந்த நாளிலே புது உடன்படிக்கை தேவன் ஆரம்பித்தார் என்று சொல்கிறோம்.
In fact, that is one of the major messages that God has raised up CFC to proclaim.
இதை பிரகடனப்படுத்தும்படியாக அறிவிக்கும்படியாக பிரதானமாக இந்த செய்தி அறிவிக்கும்படியாக CFC சபை எழுப்பி இருக்கிறார்.
And any elder brother who has not understood that is not really going to be able to build a new covenant church.
இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ளாத எந்த முப்பரா இருந்தாலும் ஒரு புது உடன்படிக்கை சபையை கட்டுவதற்கு தகுதியற்றவராக இருக்கிறார்.
பிகாஸ் திஸ் ட்ரூத் இஸ் ஆல்மோஸ்ட் நாட் அண்டர்ஸ்டுட் ஆர் ப்ரோக்ளைம்ட் எனிவேர் எல்ஸ்.
வேறு கிட்டத்தட்ட வேற எங்கேயுமே அறிவிக்கப்படாத அறிந்து கொள்ளப்படாத ஒரு சத்தியமாக இந்த சத்தியங்கள் புது உடன்படிக்கை சத்தியங்கள் காணப்படுகிறது.
Let me show you what scripture clearly says in Hebrews chapter 8.
எபிரேயர் 8 அதிகாரத்திலே காணப்படுகிற ஒரு வார்த்தை இது எவ்வளவு தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கணி போல நமக்கு எடுத்து காட்டுகிறது என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
Most believers don't like the book of Hebrews.
அநேக விசுவாசிகளுக்கு எபிரேயர் புத்தகம் அது பிடிக்காது.
But it is one of the most important books in the New Testament.
ஆனால் புதிய ஏற்பாட்டிலே மிகவும் முக்கியமான ஒரு புத்தகம் இருக்கிறது என்றால் அதுதான் எபிரேயர்.
And it speaks about many of the things that we have taught much in the church.
சபையிலே நாம் பிரசங்கித்த பல காரியங்கள் இந்த புத்தகத்திலிருந்து தான் காணப்படுகிறது.
About the new covenant.
புது உடன்படிக்கை.
About Jesus being tempted like us and overcoming sin.
நம்மை போல எல்லா விதத்திலும் இயேசு சோதிக்கப்பட்டு அவர் பாவத்தை மேற்கொண்டவர்.
About pressing on to perfection.
பூரணத்தை நோக்கி கடந்து போவோமாக.
About looking unto Jesus when we run the race.
இயேசு கிறிஸ்துவை நோக்கி இந்த ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும்.
These three or four things that we have emphasized are not found in any other book in
the
New Testament.
இந்த மூன்று நான்கு காரியங்கள் வேறு எந்த புத்தகத்திலேயும் வேதத்திலே காணப்படாத காரியங்கள்.
And also that we become a partaker of Christ only if we hold fast the beginning of our confidence firm until the end.
நாம் அறிக்கை எடுக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் நாம் பொறுமையும் உறுதி வரை இறுதி வரை நாம் பற்றி கொண்டோமானால் நாம் அந்த கிறிஸ்துவுக்கு பங்காளிகளாய் மாறுவோம் என்று வாசிக்கிறோம்.
That is, these are truths nobody preaches about.
இந்த சத்தியங்களை வேறு யாருமே பிரசங்கிப்பதில்லை.
So Hebrews 8.
ஆகவே எபிரேயர் 8 அதிகாரம்
verse 6.
ஆறாம் வசனம்.
Jesus Christ has become the mediator of a better covenant enacted on better promises.
இயேசு கிறிஸ்து விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராய் இருக்கிறார்.
Much better than the old covenant.
பழைய உடன்படிக்கையை காட்டிலும் எவ்வளவோ விசேஷித்த ஒரு உடன்படிக்கை.
And that first covenant, verse 7, it says had a fault. That is why God made a second covenant.
ஏழாம் வசனத்திலே வாசிக்கிறது என்னவென்றால் அந்த முதலாம் உடன்படிக்கை பிழையுள்ளதாய் இருக்கிறது. ஆகவேதான் தேவன் இரண்டாம் உடன்படிக்கையை தேட வேண்டியதாயிருக்கிறது.
Have you all understood this? We have spoken about it so much.
நாம் இவ்வளவாய் பேசி இருக்கக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் விளங்கிக் கொண்டீர்களா?
It says here there was a fault in the old covenant.
பழைய உடன்படிக்கையிலே பிழை இருக்கிறது என்று வாசிக்கிறோம்.
It's not that God made a mistake.
தேவன் ஒரு தவறை இங்க செய்யவில்லை.
He never makes a mistake.
அவர் ஒரு காலம் தவறு செய்கிறவர்
அல்ல. When he made that old covenant on the Mount Sinai through Moses, it was not a mistake but it was faulty.
அந்த சீனாய் மலையிலே மோசேக்கு தேவன் கொடுத்ததன அந்த முதலாம் உடன்படிக்கை என்பது அது தவறானது அல்ல, அது பிழையுள்ளது.
That means it could not lead man to perfection. That's what it means.
அவருடைய பொருள் என்னவென்றால் அந்த பழைய உடன்படிக்கை முதலாம் உடன்படிக்கை கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒரு பூர்ண வாழ்க்கைக்குள்ளாக மனிதனை நடத்த முடியாது.
That's what he says later in Hebrews that the law could make nothing perfect.
ஆகவே தான் எபிரேயர்களை பின்னால் உள்ள வசனங்களில் வாசிக்கிறது என்னவென்றால் நியாயப்பிரமாணமானது யாரையும் பூர்ணப்படுத்த கூடாததாய் இருக்கிறது.
In the new covenant we can press on to perfection.
ஆனால் புது உடன்படிக்கைக்கு கீழாக நாம் பூர்ணத்தை நோக்கி கடந்து போக முடியும்.
So that was the fault with the old covenant. It could not make a man perfect.
மனிதரை பூர்ணப்படுத்த முடியாதது என்பதுதான் பழைய உடன்படிக்கையினுடைய ஒரு பிழை.
It was the old covenant kept a man on a merry-go-round, like these children go, where you sin and you ask forgiveness and you sin again and you ask forgiveness and you sin again and you ask forgiveness and you keep on in that merry-go-round forever.
நீங்கள் பூங்காவிலே போயிருந்தால் அங்கே சிறு பிள்ளைகள் விளையாடுவதற்கு குதிரை போல நிறைய குதிரைகள் போடப்பட்டிருக்கும், அதில் ஏறி சுத்தி சுத்தி போவார்கள் இப்படி இப்படி என்று. அவை பாவம் மன்னிப்பு, மீண்டுமாய் பாவம் செய்தல், மீண்டுமாய் பாவம் மன்னிப்பு, மீண்டுமாய் பாவம் செய்தல் என்று மெரி கோ ரவுண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வட்டம், ராட்டின வட்டம்.
It's just like those horses. You go up and down and up and down and up and down.
அந்த குதிரையில் ஏறினால் மேலே போகும், கீழே வரும், மேலே போகும். இதே போலதான் பழைய உடம்பிடிக்கையில் உள்ள வாழ்க்கை.
After doing that for 5 hours you are still in the same place.
5 மணி நேரம் நீங்கள் அந்த குதிரையில் போனாலும் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே தான் இருப்பீர்கள்.
That is how all the old covenant people were.
இப்படி தான் எல்லா பழைய உடன்படிக்கை மக்களும் இருந்தார்கள்.
And if you find that your life is also like that, sinning and then forgiveness and then sinning and forgiveness, and after 25 years in CFC you are in the same place, that is a proof you are in the old covenant.
இப்பொழுது நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே பாவம் செய்வது, ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்பது, திருப்பியும் பாவம் செய்வது, திருப்பியும் மன்னிப்பு கேட்பது, 25 ஆண்டுகளாக சிஎஸ்எல் இருந்தும் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இன்னுமாய் பழைய உடன்படிக்கையின் கீழாகத்தான் இருக்கிறீர்கள்.
That means I'm talking about the same sins.
நான் சொல்லுவது அதே பாவத்தில் விழுவது, எழுதியிருப்பது, மன்னிப்பு கேட்பது, விழுவது, எழுதியிருப்பது.
A child in school will get arithmetic sums wrong in every class.
பள்ளியிலே படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை ஒவ்வொரு வகுப்பிலையும் கணக்கு பாடத்திலே தவறுகள் செய்யும்.
First standard,
1st வகுப்பில்,
5th standard,
5th வகுப்பில,
10th standard,
10th வகுப்பில,
you get some sums wrong.
சில தவறுகள், கணக்குகள் தவறாக வருகிறது.
It is not the same problem that he is getting wrong.
ஆனால் ஒரே கணக்கை தப்பு தப்பாக திருப்பி திருப்பி போடுவதில்லை.
He is not always failing in addition.
எப்பொழுதுமே கூட்டத்தில் கூட்டல் கணக்கிலேயே தவறுவதில்லை.
In 5th standard also if he gets an arithmetic problem wrong, it is a higher level of problem.
5th வகுப்பு படிக்கும் பொழுது கணக்கு தப்பாக போட்டான் என்று சொன்னால் அது மேல் நிலையில் உள்ளதான ஒரு கணக்கு பாடம்.
When they study mathematics in college, again they get something wrong, but it is a much higher level.
கல்லூரியிலே படிக்கக்கூடிய கணக்கு பாடத்தில் தவறு செய்தாலும் அந்த தவறு அந்த அதிலே பாடமானது இன்னும் உயரமான நிலையில் உள்ள பாடம்.
In the Christian life also, till the end of our life we may fall.
ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயும் நம்முடைய இறுதி வரை நாம் விழுவோம்.
பட் இட்ஸ் நாட் தி சேம் சின் தட் வி ஆர் ஃபாலோயிங் இன்டு.
ஆனால் விழக்கூடிய பாவங்கள் அதே பாவங்கள் அல்ல.
See, Jesus was tempted even after 30 years of living a holy life.
30 ஆண்டுகள் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்த பிறகும் இயேசு சோதிக்கப்பட்டார்.
But he was not being tempted in the same things he was tempted when he was 5 years old.
5 வயதா இருக்கும் பொழுது எதிலே சோதிக்கப்பட்டாரோ அதே சோதனைகள் 30 வயதிலே வரவில்லை.
But that was not possible in the old covenant.
ஆனால் பழைய உடன்படிக்கையில் இது சாத்தியமல்ல.
In the old covenant you were in the kindergarten, always in the kindergarten.
பழைய உடன்படிக்கையிலே பார்க்கும் பொழுது நீங்கள் எல்கேஜி பாடம் என்று சொன்னால் எப்பொழுதே எல்கேஜி பாடத்திலே தவறிக்
கொண்டிருப்பீர்கள்.
மேலே போக முடியாது.
And any believer in our church who's always in the same level spiritually is an old covenant believer.
நம்முடைய சபைகளிலே ஒரே நிலையிலே இருந்து கொண்டே இருக்கக்கூடிய எந்த ஒரு விசுவாசியா இருந்தாலும் அந்த விசுவாசி பழைய ஏற்பாட்டு விசுவாசி, பழைய உடன்படிக்கை விசுவாசி.
That is the fault with the old covenant.
இதுதான் அந்த பழைய உடன்படிக்கையில் உள்ளதான பிழை.
It could not lead people higher to perfection.
மக்களை பூரணத்தை நோக்கி நடத்த கூடாததா இருக்கு.
It could not make people partake of Jesus life and nature.
இயேசுனுடைய அந்த ஜீவனிலேயும் இயேசுனுடைய அந்த சுபாவத்திலேயும் பங்கு பெற செய்ய முடியாதது ஒன்றுதான் பழைய உடன்படிக்கை.
But then you say, why did God allow it?
அப்படியானால் தேவன் ஏன் அதை அனுமதித்தார் என்று கேட்கலாம்.
Because God could not send the Holy Spirit into inside anybody's heart in the Old Testament.
ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே எந்த ஒரு மனிதனுடைய இருதயத்திற்குள்ளாகவும் தேவன் பரிசுத்த ஆவியானவர் அனுப்ப முடியாமல் இருந்தது.
If you don't have the Holy Spirit inside, you cannot live in the new covenant.
பழைய நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொன்னால் புது உடன்படிக்கை வாழ்க்கை வாழவே முடியாது.
That is why we emphasize in the church you must be filled with the Holy Spirit.
ஆகவேதான் நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே நிறையப்பட வேண்டும் என்று நாம் சபையிலே வலியுறுத்துகிறோம்.
We don't emphasize speaking in tongues.
நாம் அந்நிய பாஷையில் பேசுவதை வலியுறுத்துவதில்லை.
We are not against that.
அதற்கு விரோதமாக
நாம் இல்லை. But that is not the main purpose.
ஆனால் அது பிரதானமான நோக்கம் அல்ல.
The main purpose is to help us to live a holy life inside.
பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளக்கூடிய பிரதான நோக்கம் உள்ளாக ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதுதான்.
That's why the old covenant was faulty.
ஆகவே தான் பழைய உடன்படிக்கையானது பிழையாக இருந்தது.
That's why nobody could go from kindergarten to a higher class.
ஆகவே தான் LKG பாடத்திலிருந்து மேல் பழைய வகுப்பிற்கு யாரும் செல்ல முடியாதிருந்தது.
Even if they were 80 years old, they were still babies.
80 ஆண்டுகள் ஆகியும் ஆவிக்குரிய வாழ்க்கையை பொறுத்தவரை குழந்தைகளாகவே அவர்கள் இருந்தார்கள்.
And that's why you know you can only keep babies happy with chocolate and ice cream and things like that.
சின்ன குழந்தைகள் எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும்? சாக்லேட் வாங்கி கொடுங்கள், ஐஸ் கிரீம் வாங்கி கொடுங்கள், இப்படி தான் சந்தோஷமாக
இருப்பாங்க. That is how God had to keep the Israelites happy with all types of earthly blessings.
ஆகவே தான் இஸ்ரவேல் மக்களை இவ்வளவு ஆண்டுகளாகவும் எல்லா விதமான பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்தே அவர்களை சந்தோஷமாக வைத்தார்.
You can't make a little child work hard in the field.
ஒரு சின்ன பையனை நீங்கள் வயல்வெளியிலே கடினமாய் வேலை செய்ய வைக்க முடியுமா?
So God could not give any difficult tasks to people in the Old Testament.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் எந்த விதமான கடின வேலையையும் மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்க முடியாது இருந்தது.
Because the Holy Spirit was not inside.
ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக இல்லை.
So then the question comes.
அப்பொழுது ஒரு கேள்வி வருகிறது.
Why didn't God send the Holy Spirit inside the hearts of those Israelites?
அந்த இஸ்ரவேல் மக்களுடைய உள்ளத்திலே ஏன் தேவன் பரிசுத்த ஆவியானவர் அனுப்ப கூடாமல் இருந்தது?
Because there was sin in the heart and the Holy Spirit can never dwell in a heart where there is sin.
பாவம் அவருடைய இருதயத்திலே இருந்தது. பாவம் இருக்கக்கூடிய இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணவே முடியாது.
And they could only kill blood bulls and goats and shed the blood and thereby testify one day somebody will die for our sins.
ஆகவே அவருடைய வாழ்க்கையில என்ன செய்தாலும் சொல்ல காளை வெள்ளாட்டுக்கடா இந்த இரத்தங்களை பலியிடத்திலே பலியிட்டு ஒரு நாளிலே இது போன்று ரத்தத்தினாலே நான் பரிசுத்தமாவேன் பூர்ணமாவேன் என்பதை அவர்கள் முன் அறிவித்தார்கள்.
They would kill a lamb.
ஒரு ஆட்டுக்குட்டியை கொல்வார்கள்.
This lamb is not going to take away my sin.
இந்த ஆடு என்னுடைய பாவத்தை நீக்காது.
But this is a picture of my faith that one day God will send a lamb to take away my sin.
ஆனால் ஒரு நாளிலே தேவன் தேவ ஆட்டுக்குட்டியை அனுப்பி என்னுடைய பாவத்தை நீக்கும்படியாக அனுப்புவார் என்பதை இப்பொழுது நான் முன் அறிவிக்கிறேன்.
So on the basis of that faith God forgave their sin.
அப்படி அவர்கள் விசுவாசத்தை இந்த ஆட்டை பலி செலுத்துவதனாலே கொண்டபடினாலே அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டார்கள்.
Their heart was still dirty.
அவர்களுடைய இருதயம் ஆனாலும் அசுத்தமாக இருந்தது.
Then Jesus came.
அப்பொழுது இயேசு வந்தார்.
And died.
மரித்தார்.
And now his blood was shed, the only blood that can cleanse people's sin.
மக்களுடைய பாவங்களை சுத்திகரிக்கக்கூடிய ஒரே இரத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டது.
And then our heart could be cleansed if we confess our sin.
அப்பொழுது நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது நம்முடைய பாவங்கள் நம்முடைய இதயம் சுத்திகரிக்கப்பட முடியும்.
The heart becomes completely clean when the blood of Jesus cleanses us.
இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை கழுவும் பொழுது நம்முடைய இதயம் முற்றிலுமாய் சுத்தமானதாய் மாறுகிறது.
Then the Holy Spirit can come in.
பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வருகிறார்.
Then we enter into a new covenant.
அப்பொழுது தான் நாம் புது உடன்படிக்கைக்குள்ளாக பிரவேசிக்கிறோம்.
Then the Holy Spirit will take us from kindergarten to first standard, second standard, third standard to college all the way to PhD.
அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எல்கேஜி இருந்து முதலாம் வகுப்பு, இரண்டாம் வகுப்பு, ஐந்தாம் வகுப்பு, பத்தாம் வகுப்பு, கல்லூரி வாழ்க்கை என்று நம்மை மேல் மேல் மேலாக எடுத்துச் செல்வார்.
And then we come to know God as our Father.
அப்பொழுது நாம் தேவனை நம்முடைய தகப்பனாக அறிந்து கொள்கிறோம்.
In the old covenant nobody could know God as Father.
பழைய உடன்படிக்கையில் யாருமே தேவனை பிதாவாக அறிந்து கொள்ளவில்லை.
They always used to say oh God, oh Lord, oh Lord and like that.
ஓ தேவனே, ஓ கர்த்தாவே, ஆண்டவரே என்று அழைத்தார்கள்.
Today also we call him Lord.
இன்றைக்கும் நாம் ஆண்டவரே என்று அழைக்கிறோம்.
And it is right to pray saying Lord.
ஆண்டவரே என்று அவரை துதிப்பது தவறா?
It's perfectly all right to call him Lord when we pray.
நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் ஆண்டவர் என்று அழைப்பது பூர்ணமாக சரிதான். ஆனால்
we should call him more often Father.
அதற்கும் அதிகமாக அடிக்கடி நாம் அவரை அப்பா, தகப்பனே என்று அழைக்க வேண்டும்.
I want all of you to ask yourself when you pray, how do you pray?
நீங்கள் எல்லாரும் உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள், ஜெபிக்கும் பொழுது நான் எப்படி ஜெபிக்கிறேன்?
You listen to people pray.
மக்கள் ஜெபிக்கும் பொழுது கவனித்து பாருங்கள்.
Almost all of them will say Lord.
கிட்டத்தட்ட எல்லாருமே கர்த்தாவே என்று சொல்வார்கள்.
ஆண்டவரே,
ஆண்டவரே என்று சொல்வார்.
Nothing wrong in that.
அது தவறில்லை.
But why don't you call him Father?
அது ஏன் அவரை அப்பா என்று அழைக்க கூடாது?
Jesus said when you pray say our Father who art in heaven.
இயேசு நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே என்று ஜெபியுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார்.
I also when I pray many times I call him Lord. There's nothing wrong in that. He is my Lord.
என்னுடைய ஜெபத்திலேயும் அநேக சமயத்தில் ஆண்டவர் என்று ஜெபிக்கிறேன். அவர் என் ஆண்டவர். அதில் தவறில்லை.
But more often
ஆனால் அடிக்கடி
I say heavenly father.
நான் சொல்லுகிறது பரம தகப்பனே.
I want to encourage you to learn and develop the habit of praying like Jesus said when you pray say heavenly father.
இயேசு கற்றுக் கொடுத்தது போல ஜெபிக்கும் பொழுது பரம தகப்பனே என்று நீங்கள் ஜெபிக்க அடிக்கடி நீங்கள் ஜெபிக்க முடியாக உற்சாகப்படுத்துகிறேன்.
Because they could call him lord in the old testament when they prayed.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே என்று அவர்கள் ஜெபித்தார்கள்.
But they could not call him father.
ஆனால் அவரே தகப்பனே என்று ஜெபிக்க முடியும்.
Now we can call him father.
நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார்.
And that's good to know that when I'm praying I'm not just praying to the master of the universe, I'm praying to my own father.
நான் இப்பொழுது ஜெபிக்கும் பொழுது இந்த அண்ட சராசரத்தை படைத்ததானே ஒரு ஜெபமண்டத்திலே நான் ஜெபிப்பதை காட்டணும் அவரை ஒரு தகப்பனாக நான் அறிந்து நான் அவரிடத்தில் ஜெபிக்கிறேன்.
That's why God can allow us to face trials and tribulation which he would not allow Old Testament people to face.
பழைய ஏற்பாட்டு மக்கள் சந்திக்க தேவன் அனுமதிக்காத சில பிரச்சனைகளையும் உபத்திரவங்களையும் பாடுகளையும் சந்திப்பதற்கு தேவன் நம்மை அனுமதிக்கிறார்.
That is like saying a college examination is much more difficult than kindergarten examination.
LKG la irukkakoodiya oru thervai kaattalum kallurile nadathapadakoodiya thervu kadinamana thervu endru solluvadhai pola.
Definitely a college teacher can tell the student like
kandippaga kalluri aasiriyar aladhu kalluri peraasiriyar thannudaiya maanavandathil eppadi sollalam.
If you were a kindergarten student, I can forgive that mistake.
நீ LKG ல படிக்கிற மாணவனா இருந்தால் இந்த தப்பை நான் மன்னித்திருந்திருப்பேன்.
But when you are studying BSc, how can I forgive that mistake?
ஆனால் இப்பொழுது BSc பட்டப்படிப்பு படிக்கிறாயே இந்த தப்பை நான் எப்படி மன்னிக்க முடியும்?
So the Lord can say,
அவர் தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார்,
If you were following Moses under the old covenant to live like that in sin is okay.
பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை காலத்திலே மோசே பின்பற்றுகிறவனாய் நீ இந்த தவறை செய்து கொண்டிருந்தால் சரி.
But now you're in the new covenant and you say you receive Jesus, how can you live like that?
இப்பொழுதோ நீ புது உடன்படிக்கையில் இருந்து இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறாய், எப்படி நீ அதே தவறை செய்து கொண்டிருக்கிறாய்?
If you were following Moses and you are in old covenant Israelite,
நீ மோசேயை பின்பற்றுகிறவனாய் பழைய ஏற்பாட்டு கால இஸ்ரவேலனாய் இருந்திருந்தால்,
every day you fight husband and wife at home, it is perfectly all right.
குடும்பத்திலே ஒவ்வொரு நாளும் புருஷனும் மனைவி சண்டை போடுங்கள், பூர்ணமாய் சரிதானது.
Even Moses we read was fighting with his wife at home.
மோசேயும் கூட வீட்டிலே மனைவியோடு கூட சண்டை போட்டுக்
கொண்டிருந்தான். You read that in Exodus 4.
அதை யாத்ராமம் 4 அதிகாரத்திலே வாசிக்கலாம்.
But in the new covenant,
ஆனால் புது உடன்படிக்கையிலே,
after the day of Pentecost,
பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு,
I can't imagine Peter and his wife fighting like that.
பேதுருவும் தன்னுடைய மனைவியோடு கூட சண்டை போட்டுக்கொண்டிருப்பார் என்று என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியாது.
Look at Aquila and Priscilla, how wonderfully they lived together to witness for God.
ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் தேவனுக்கு சாட்சியாக எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கையை ஐக்கியத்திலே வாழ்ந்தார்கள்.
The new covenant is superior to the old covenant.
ஆகவே புது உடன்படிக்கை என்பது பழைய உடன்படிக்கை காட்டில் மேலானது.
How much superior?
எவ்வளவு மேலானது?
How much superior is Jesus to Moses?
மோசே காட்டிலும் இயேசு எவ்வளவு மேன்மையானவர் அந்த அளவுக்கு.
If the old covenant could lead people to so much level, Jesus will lead it to a higher level.
பழைய உடன்படிக்கை மக்களை இந்த அளவுக்கு வழி நடத்தும் என்று சொன்னால் இயேசு இப்பொழுது உள்ள புது உடன்படிக்கை காலத்திலே மேலான நிலைக்கு நம்மை வழி நடத்துவார்.
That is why God allows us to go through greater sufferings and persecutions.
ஆகவே தான் நம்மை பெரிய உபத்திரவங்களுக்குள்ளாகவும் கஷ்டங்களுக்குள்ளாகவும் தேவன் நம்மை நடத்தி செல்கிறார்.
For example, in the Old Testament we read about two stories of God's people being persecuted.
பழைய உடன்படிக்கை காலத்திலே தேவனுடைய இரண்டு பிள்ளைகள்,
in the book of Daniel,
தானியேல் புத்தகத்திலே தேவனுடைய இரண்டு பிள்ளைகள் உபத்திரவத்துக்குள்ளாக எடுத்து செல்லப்பட்டால் என்று அறிந்திருக்கிறோம்.
One is in Daniel 3.
ஒன்று தானியேல் 3 அதிகாரத்தில் இருக்கிறது.
Where Shadrach, Meshach and Abednego were going to be put into the fire.
சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் அக்னி சூழலிலே போடப்பட போகிறார்கள்.
We will not bow down to this idol.
இந்த விக்கிரகத்துக்கு முன்பாக நாங்கள் வணங்கவே மாட்டோம் என்று
சொன்னார். God can save us from the fire.
தேவன் எங்களை அக்னியிலிருந்து விடுவிப்பார்.
Even if he doesn't save us, we are not going to bow down to this.
விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் இந்த விக்கிரகத்தை வணங்குவதில்லை.
And what happened when they were thrown into the fire?
அவர்கள் அக்னியிலே போடப்பட்ட பொழுது என்ன நடந்தது?
We read that when Nebuchadnezzar went and looked at the fire, he saw four people there.
Nebuchadnezzar and akni soolaikullaanga poi paarkumbodhu moonru perai potta edathile ippozhudhu naangu perul irukkirargal.
That's in Daniel 3:25.
Adhai neengal Daniel 3:25 la vaasikkalam.
Who was that fourth person?
Adha naangavathu nabar yaar?
That was Jesus.
Adhan Yesu,
the son of God, was walking there with them.
Deva kumaran avlodu kuda nadakkirar.
Nebuchadnezzar was surprised.
Nebuchadnezzar aachariyapattar.
And he said that, he said himself in this verse, the fourth is like a son of God.
தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறார் என்று இந்த 25 வசனத்திலே நேபுகாத்நேச்சரே சொல்கிறார்கள்.
Brought them out.
ஆகவே அவர்களை வெளியே கொண்டு வந்தார்கள்.
And we read in verse 27, there was no damage even to their clothes, not even the smell of fire was on them.
அவருடைய சரீரத்திலேயோ அவருடைய ஆடையிலேயோ அவருடைய சால்வையிலேயோ அவருடைய தலைமயிர் கருகாமலும் அதனுடைய மனம் கூட அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்தது. அக்னியின் மனம் நெருப்பின் வாசனையே வீசவில்லை.
See how God protected them.
தேவன் எப்படி பாதுகாத்தார் என்று பாருங்கள்.
Now let me tell you, new covenant believers,
இப்பொழுது புதிய உடன்படிக்கை விசுவாசிகளை உங்களுக்கு சொல்கிறேன்.
If we read the history of the church in the early 2-3 centuries,
ஆதிகாலத்திலே 2-3 நூற்றாண்டுகளிலே உள்ள சபையின் சரித்திரத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
They could not meet like this.
இதுபோல அவர்களால் கூடி ஆராதிக்கும் கூடி ஜெபிக்க
முடியவில்லை.
அவர்கள் எல்லாரும் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள், குகைகளிலே ஒளிந்து கொண்டார்கள்.
and the Roman soldiers and governors persecuted them.
Roma porchevargalum Roma aalugai seigira aalunargalum avargalai upathiravapaduthanar.
Jews also persecuted them.
Yudralum ivargalai upathiravapaduthinargal.
And then they would catch a leader.
அவர்கள் அந்த குழுவின் தலைவனை பிடிப்பார்கள்.
Tell him to deny Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவை மறுதலி.
He said no.
இல்லை.
I will not deny Jesus.
நான் மறுதலிக்க மாட்டேன்.
And they would tie him to a pole.
ஒரு மரத்திலே கட்டுவார்கள்.
And put wood around it.
மரத்தின் கீழாக மரக்கட்டைகளை அடுக்குவார்கள்.
Set it on fire.
அதை நெருப்பு கொளுத்தி விடுவார்கள்.
One man being burned.
ஒரு மனிதன் அங்கே எரிக்கப்படுகிறான்.
People looked at that.
ஜனங்கள் அதை பார்க்கிறார்கள்.
There was no second person there.
அங்கே இரண்டாவது நபர் அங்கே கூட இல்லை.
There was no Jesus with him in the fire.
அந்த அக்கினி எரியும் பொழுது அங்கே இயேசு அங்கே இல்லை.
Jesus was there with these Old Testament people.
பழைய உடன்படிக்கை மக்களோடு கூட இயேசு இருந்தார்.
But this New Testament servant of God dying for the faith.
ஆனால் இப்பொழுது தன்னுடைய விசுவாசத்திற்காக மரித்து கொண்டிருக்கக்கூடிய புது உடன்படிக்கை விசுவாசி.
His clothes were burnt.
அவருடைய ஆடை எரிந்து விட்டது.
Whole body was burnt.
முழு சரீரம் எரிந்து விட்டது.
And Jesus was not there.
இயேசு அங்கே இல்லை.
Why does God allow new covenant servants to suffer more than old covenant servants?
பழைய உடன்படிக்கை மக்களை காட்டிலும் புது உடன்படிக்கை மக்களை அதிகமாக பாடுபட ஏன் தேவன் அனுமதிக்கிறார்?
That is like asking.
அது எதை கேட்பதற்கு உபாய் இருக்கிறது என்றால்,
why the college examinations are more difficult than the kindergarten examination?
கல்லூரி பரீட்சைகள் LKG பரீட்சைகளை காட்டிலும் கடினமாக இருப்பது ஏன்?
Do you want your children to remain in kindergarten always because the examinations are very easy?
எப்பொழுதும் என் பிள்ளை LKG லேயே இருக்கட்டும், எக்ஸாம் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கிறதே
என்று
சொல்லுவீர்களா?
எவ்ரி கிளாஸ் ஹீல் கெட் 100%.
அவன் வளர வளர எல்லா வளர்ச்சியிலும் எல்கேஜியிலே தேர்வு எழுதியது 100க்கு 100 மார்க் எல்லா சப்ஜெக்ட்லயும் வாங்கி.
மதர் கேன் போஸ்ட் மை சன் இஸ் ஆல்வேஸ் கெட்டிங் 100%.
அம்மா சொல்லுகிறார்கள், என் மகன் வருஷம் வருஷம் எல்கேஜியில 100க்கு 100 மார்க் வாங்கி கொண்டே
இருக்கான். 20 இயர்ஸ் இஸ் கெட்டிங் 100%.
20 ஆண்டுகள் எல்கேஜியிலே படித்துக் கொண்டிருக்கிறான், ஆனால் 100க்கு 100 மார்க் வாங்கி கொண்டே இருக்கிறான்.
You want to be like that?
உங்களுடைய பிள்ளைகள் அப்படி இருக்க விரும்புகிறீர்களா? இல்லை.
God also does not want us to be like
தேவனும் நம்ம அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புவதில்லை.
So he takes us to higher classes.
ஆகவே நம்மை மேல் வகுப்புக்கு எடுத்து செல்கிறார்.
In kindergarten the fire will not burn you.
LKG லே நெருப்பு உன்னை பற்றாது, அக்கினி உன்னை பற்றாது.
Jesus will walk with you and talk with you.
இயேசு உன்னோடு கூட நடந்து கொண்டிருப்பார்.
And you'll come out of the fire without being hurt.
எந்த சேதமும் இல்லாமல் நெருப்பிலிருந்து வெளியே வருவாய்.
But when you go to college.
ஆனால் கல்லூரி படிப்புக்கு போகும்பொழுது
new covenant.
புது உடன்படிக்கை.
Then the fire will burn you.
நெருப்பு உன்னை எரிக்கும்.
And you are burnt completely.
நீ முழுமையாக எரிக்கப்பட்டு விடுவாய்.
That is a higher level.
மேலான நிலை.
And you reach heaven and Jesus says, well done, good and faithful servant.
பரலோகத்துக்கு போகும்பொழுது நல்லது உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரன்.
See, you read in Acts chapter 7 how they stoned Stephen to death.
அப்போஸ்தலர் 7 அதிகாரத்திலே ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்றார்கள் என்று வாசிக்கிறோம்.
You know how difficult it is to die by stone throws?
கற்கள் எரியப்பட்டு மரிப்பது எவ்வளவு கடினமான காரியம் என்று உங்களுக்கு
தெரியும். If you cut off the head.
ஆனால் அதனை காட்டிலும் எளிதானது தலை வெட்டி விட்டால் நல்லது.
Or hanged.
அல்லது தூக்கிலே
or even fire.
அல்லது நெருப்பிலே சுட்டாலும் நல்லது.
So many stones. When are you going to die?
ஆனால் ஒன்றன் பின்னாக ஒன்று கற்கள் போடப்பட்டு கொண்டே இருக்கிறது. அடி வாங்கி கொண்டே இருக்கிறது. எப்பொழுது மரிப்பது?
Long time for big rocks to be thrown at and break his head, bones, everything, then only he dies.
தலை உடைந்து கை உடைந்து கால் உடைந்து இப்படி கற்கள் எரியப்பட்டு எவ்வளோ கஷ்டங்களுக்கு பிறகு மரிப்பு.
But we read in Acts 7 Stephen looked up and he saw Jesus.
ஆனால் அப்போஸ்தலர் 7 அதிகாரத்திலே வாசிக்கிறது என்ன? ஸ்தேவான் மேல் நோக்கி பார்த்தார், அங்கே இயேசு நிற்கிறதை கண்கிறார்.
Have you read that carefully?
அதை நீங்கள் கவனமாய் வாசித்ததுண்டா?
Acts chapter 7
அப்போஸ்தலர் 7 அதிகாரம்.
And he said here, this is at the end of the chapter.
Apostle 7th adhigaram
kadathile kadaisiyile he being full of the Holy Spirit looked up into heaven.
55th vasanam avan parisuthavinal nirandhavanai vanathai annandu paarthu.
And did you see what's written there?
Anga ezhudapattadhai paarkireengala?
Read carefully.
Gavanamai vaasiyungal.
He saw Jesus standing at the right hand of God.
தேவனுடைய வலது பாரசத்திலே இயேசுவானவர் நிற்கிறதை கண்டார்.
Now the Bible says when Jesus went up to heaven he was seated at the right hand of God.
இயேசு பரத்திற்கு ஏறி சென்ற பொழுது அவர் தேவனுடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார் என்று வேதம் சொல்கிறது.
Was he sitting or was he standing?
எங்கே அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரா நின்று கொண்டிருக்கிறாரா?
Why was he standing up?
ஏன் அங்கே அவர் எழுந்து நிற்கிறார்?
Because one special servant of his was dying and coming up to him.
அவருடைய விசேஷித்த ஊழியர்களே ஒருவர் மரித்து இயேசுவை சந்திக்கும்படியாய் பரலோகத்துக்கு வருகிறார்.
What an honor.
எவ்வளவு ஒரு கணம்.
that Jesus who is seated stands up
because
one of his servants is dying and coming up.
தம்முடைய ஊழியர்களிலே ஒருவர் மரித்து பரலோகத்திற்கு வருவதை பார்க்கும் பொழுது உட்கார்ந்திருந்த இயேசு எழுந்து நிற்கிறார்.
That will be the greatest honor we can get, that Jesus stands up to receive me in heaven.
என்னை வரவேற்கும்படியாக இயேசு எழுந்து நிற்கிறார் என்று சொன்னால் அதை பார்க்கலாம் வேறு பெரிய கணம் என்ன வேண்டும்.
Don't you think that's the best way to go to heaven?
பரலோகத்திற்கு போவது இது சிறந்த வழி அல்லவா என்று எண்ணுகிறீர்களா?
When he said, Lord, please don't lay this sin to their charge, verse 60.
60th வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் ஸ்தேவான் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும்.
Same spirit of Christ came into him and said, Father, forgive them, they don't know what they are doing.
பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார் என்று சொல்கிற அதே கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுது ஸ்தேவானுக்குள்ளேயும் வந்து அவர் ஜெபிக்கிறார்.
He was not protected.
அவர் அங்கே பாதுகாக்கப்படவில்லை.
We read one or two instances where Peter was taken out of jail and Paul was taken out of jail.
ஒன்றிரண்டு சம்பவங்களை வாசிக்கிறோம், பேதுரு சிறைச்சாலிலிருந்து அதிசயமாய் விடுதலையாக்கப்பட்டார், பவுல் விடுதலையாக்கப்பட்டார்.
God does that sometimes.
சில சமயத்தில் தேவன் அதை செய்கிறார்.
But 2-3 days before Peter was taken out of jail, James was killed in the same jail.
அதே சிறைச்சாலையிலே பேதுரு விடுதலையாகி போகிறார், அதற்கு 2-3 நாட்கள் முன்பதாக அதே சிறைச்சாலையிலே யோவான் சிறைச்சேதம் பண்ணப்படுகிறார்.
James.
யாக்கோபு சிறைச்சேதம்
பண்ணப்படுகிறார்.
அவருடைய தலை துண்டிக்கப்படுகிறது.
So in the new covenant we find that God allows his children to go through suffering, sometimes we can't understand why.
ஆகவே சில நேரங்களிலே புதிய உடன்படிக்கை காலத்திலே ஏன் என்று நாம் விளங்கிக்கொள்ள முடியாத அளவிலே தம்முடைய பிள்ளைகள் உபத்திரவங்களுக்குள்ளாக செல்கிறார்கள்.
Sometimes we see two whole-hearted brothers.
சில சமயத்தில் இரண்டு முழு இருதயமுடைய சகோதரர்கள்,
James and Peter.
யாக்கோபும் பேதுருவும்.
They were one of the inner three circle of Jesus.
இயேசு கிறிஸ்துவின் உள் வட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மூன்று சிஷ்யர்களில் இரண்டு பேர்.
Equally whole-hearted.
இரண்டு பேருமே முழு இருதயமுடையவர்கள், ஒரே விதமாக வாழ்கிறவர்கள்.
Both are put in prison.
இருவருமே சிறைச்சாலையில் போடப்படுகிறார்கள்.
One is killed.
ஒருவன் கொல்லப்படுகிறார்.
And the other, the angel comes and takes him out.
இன்னொருவரை தூதன் வந்து அவரை விடுதலையாக்கி கொண்டு போய் செல்கிறார்.
And Peter goes, after he's coming out of prison, he goes to the prayer meeting.
பேதுரு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்த பிறகு அவர் ஒரு வீட்டுக்கு செல்கிறார், அங்கே ஜெப கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது.
And he gets up and gives a testimony in Acts 12.
அங்கே எழுந்து நின்று மற்றவர்களுக்கு தன்னுடைய சாட்சியை அறிவிக்கிறார்.
Herod put me in prison.
ஏரோது என்னை சிறைச்சாலையிலே போட்டார்.
An angel opened the door and made me come out.
ஒரு தூதன் சிறைச்சாலை கதவுகளை திறந்து என்னை வெளியே வரும்படி அழைத்தார்.
Sitting listening to him.
அவரை உட்கார்ந்து பேதுருடைய சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள்,
is James's mother.
அங்கே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் யாக்கோபுடைய அம்மா.
And she's thinking,
why
didn't the angel come 3 days earlier and take my son also out of the jail?
மூன்று நாட்களுக்கு முன்பதாக அந்த தூதன் ஏன் வந்து என்னுடைய மகனை வெளியே கொண்டு வந்திருக்க கூடாது?
Do such questions come into your mind?
இது போன்ற கேள்விகள் உங்களுடைய மனதிற்கு வருகிறதா?
Lord, I hear of that person. What a miraculous way you healed him from cancer.
ஆண்டவரே, இந்த நபரை அற்புதமாய் நீர் புற்றுநோயிலிருந்து குணமாக்கினீரே ஆண்டவரே.
But this one you did not heal, this relative of mine, this son of mine, this wife of mine died.
அல்லது என்னுடைய சகோதரன், அல்லது என்னுடைய மகன், என்னுடைய மனைவி இப்பொழுது மரித்து கொண்டிருக்கிறார்களே ஆண்டவர், ஏன் அந்த அற்புதத்தை நீ செய்ய முடியவில்லை?
That is the same question that James's mother had when Peter came up and gave testimony.
பேதுரு சிறைச்சாலையில் வெளியே வந்து சாட்சி சொல்லும் பொழுது இதே கேள்விதான் யாக்கோபுடைய தாயாருக்கு இருந்தது.
The mark of a new covenant Christian is this.
புது உடன்படிக்கை கிறிஸ்துவனுடைய அடையாளம் இதுதான்.
He does not ask why, Lord.
ஏன் ஆண்டவரே என்று கேட்க மாட்டார்.
He bows his head and say, I accept it.
அவன் தலை வணங்கி ஆண்டவரே இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வார்.
You know, once Peter, the Lord told Peter,
ஒருமுறை பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார்,
okay, you may escape out of jail few times.
நீ ஒரு சில நேரங்களிலே நீ தப்பித்துக் கொள்வாய்.
But John 21, when you are old, somebody will take you somewhere and they'll kill you.
ஆனால் யோவான் 21 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், நீ முதிர் வயதாகும் பொழுது உன்னை அறையை வேறொருவன் கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு கொண்டு செல்வான்.
John 21:18-19.
யோவான் 21 அதிகாரம் 18-19 வசனங்கள்.
And then Peter immediately began to think.
உடனே பேதுரு உடனே எண்ணுகிறார்.
Verse 20.
20th வசனம்.
He turned around and saw John.
அவர் திரும்பி பார்க்கும் பொழுது யோவான்.
And he said, Lord, I'm going to suffer and die.
ஆண்டவரே, பாடுபட்டு நான் மட்டும் தான் மரிக்க வேண்டுமா?
What about this?
இந்த சிஷ்யனுடைய காரியம் என்ன?
He's going to escape?
அவர் தப்பித்துக் கொள்ள போகிறாரா?
And look at his answer.
பதிலை பாருங்க.
And that is the answer I want all of you to hear the Lord saying to you.
உங்களை குறித்து சொல்லப்படக்கூடிய பதிலை நீங்கள் எல்லாரும் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
The last part of verse 22.
22 ஆம் வசனத்தின் பின் பகுதி.
What is that to you? You follow me.
எனக்கு அவன் வருமளவு நான் வருமளவு இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன?
What is that to you?
உனக்கு என்ன?
What is that to you?
அது உனக்கு என்ன?
If I release Peter from jail and allow your son James to be killed.
பேதுருவை நான் விடுதலையாக்குகிறேன், உன்னுடைய மகனாகிய யாக்கோபு அவன் கொல்லப்படும்படி அனுமதிக்கிறேன்.
And if I allow Peter to be crucified and John to live up to 95.
பேதுரு சிலுவையில் அறையப்படுவதற்கு அனுமதிக்கிறேன், ஆனால் யோவானோ 95 ஆண்டு வரை உயிர் வாழ அனுமதிக்கிறேன்.
God can make Peter also live up to 95. No problem.
பேதுருவும் 95 ஆண்டு வரை உயிர் வாழ தேவன் அனுமதித்திருந்திருக்கலாம்.
James died when he was about 30.
யாக்கோபு 30 வயதா இருக்கும் பொழுது மரித்தார்.
Stephen died when he was 30.
ஸ்தேவான் 30 வயதா இருக்கும் பொழுது மரித்தார்.
Why God does not allow them to live up to 95?
ஏன் இவர்கள் 95 ஆண்டுகள் வரையும் வாழ தேவன் அனுமதிக்கவில்லை?
You know what the answer to that is?
அதற்குரிய பதில் என்ன தெரியுமா?
What is that to you?
அதை குறித்து உனக்கு என்ன?
Can the clay say to the potter, why are you making me like this? Why you made the other vessel like this?
களிமண் தன்னுடைய எஜமானனை நோக்கி, பேவனை நோக்கி, என்னை ஏன் இவர் இப்படிப்பட்ட பாத்திரமாய் வணங்குகிறீர், அந்த களிமனை வேறு பாத்திரமாய் வணங்கிருக்கிறீரே, என்னை ஏன் அப்படி வணங்கக்கூடாது என்று கேட்க முடியுமா?
Old covenant Christians can ask such questions.
பழைய உடன்படிக்கை கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கலாம்.
In the new covenant,
புது உடன்படிக்கையிலே,
we do not compare ourselves with one another.
நாம் ஒருவரோடொருவர் ஒப்பிட்டு பார்ப்பதில்லை.
Why his son got healed, my son did not get healed?
ஏன் அவனுடைய மகனுக்கு சுகம் வந்தது, ஏன் என்னுடைய மகனுக்கு சுகம் வரவில்லை?
Why my baby died and that person's baby was recovered?
என்னுடைய குழந்தை மரித்து விட்டது, அவருடைய குழந்தை பிழைத்து விட்டது.
The new covenant Christian does not ask such questions.
புது உடன்படிக்கை கிறிஸ்தவர் அப்படிப்பட்ட கேள்விகளை
கேட்கிறார். He hears the Lord say,
கர்த்தர் சொல்வதை அப்படி கேட்பார்.
What is that to you? You just follow me.
இதை குறித்து உனக்கு என்ன? நீ என்னை பின்பற்றி வா.
If I want to deal any way with him I like, that's my choice. The Lord says,
எப்படி வேண்டுமானாலும் நடத்துவது என்பது அது என்னுடைய தேர்ந்தெடுப்பு.
Like it says in Romans 9, can the clay say to the potter, why have you made me like this?
ரோமர் 9 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், களிமண் தன்னுடைய குயவனை நோக்கி, ஏன் இப்படி படைத்தாய் என்று கேட்க முடியுமா?
I feel that many of us are not totally submitted to God.
நம்மிலே அநேகர் முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை நம்மை என்றுதான் நான் உணர்கிறேன்.
We are submitted to some extent.
ஒரு குறிப்பிட்ட அளவு வரை உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள்.
But if we are totally submitted, we will say, Lord, I will never ask why.
ஆண்டவரே, இனிமேல் ஒரு காலம் ஏன் என்று கேட்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா?
You know, it is said that you must never ask, why do these bad things happen to me?
ஏன் இந்த கெட்ட காரியங்கள் எனக்கு நடக்கிறது என்று நீங்கள் கேட்க
கூடாது. When you don't ask, why do these good things happen to me which have not happened to others?
மற்றவங்களுக்கு நடக்காத நல்ல காரியங்கள் ஏன் எனக்கு நடக்கிறது என்று எப்பொழுதாவது கேட்டிருக்கிறீர்களா?
Haven't you suddenly had some good things happen in your life?
உங்களுடைய வாழ்க்கையில சில நல்ல காரியங்கள் நடந்திருக்கவில்லையா?
You know you're a sinner deserving hell.
நரகத்துக்கு மட்டுமே பாத்திரமான பாவி என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
Do you ever ask, why did God do this good thing for me?
ஏன் இந்த நன்மையான காரியத்தை தேவன் எனக்கு செய்திருக்க வேண்டும் என்று
கேட்டிருக்கிறீர்களா? You only ask, why did this bad thing happen to me?
ஆனால் கெட்ட காரியம் நடக்கும்போது மட்டும் ஏன் எனக்கு இந்த கெட்ட காரியம் நடந்தது என்று கேட்கிறீர்களே?
You know, this is a question that many people ask all over the world.
அநேகர் உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட கேள்விதான் கேட்கிறார்கள்.
Listen,
கவனிங்,
this is the question.
இதான் கேள்வி.
Why do bad things happen to good people?
நல்ல மக்களுக்கு ஏன் கெட்ட காரியங்கள் நடக்கிறது?
Now I'll answer that. There are others also have answered it in the same way.
மற்றவர்களும் ஒருவேளை இதே விதத்தில் பதில் கொடுத்திருக்கலாம்.
Listen carefully.
கவனமாய் கேளு.
The answer to this question, why do bad things happen to good people?
நல்ல மக்களுக்கு ஏன் கெட்ட காரியங்கள் சம்பவிக்கிறது?
Let me tell you.
நான் சொல்கிறேன்.
There was in the history of the world, there is only one really bad thing that happened.
இந்த உலக சரித்திரத்திலே நடந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு கெட்ட காரியம் என்றால் ஒன்றே ஒன்றுதான்.
That was the crucifixion of Jesus Christ.
அதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது.
That was the only bad thing that ever happened in the history of this universe.
இந்த அண்ட சராசரத்தின் சரித்திரத்திலே நடந்த மோசமான சம்பவம், கெட்ட சம்பவம் ஒன்று இருக்குமானால் அதுதான்.
And good people,
நல்ல மக்கள்,
there was only one good person that ever walked on this earth.
இந்த பூமியில் பரப்பிலே நடந்தவர்களிலே நல்லவர் ஒரு இருக்கிறார் என்று சொன்ன ஒரே ஒரு நபர் தான்
உண்டு. That was Jesus Christ.
அவர்தான் இயேசு கிறிஸ்து.
So the question is,
இப்போது கேள்வி என்ன?
Not why do bad things happen to good people, because there are no good people.
ஏன் கெட்ட காரியங்கள் நல்ல மக்களுக்கு நடக்கிறது என்று கேள்வி அது சரியல்ல. ஏனென்றால் நல்ல மக்களே இல்லை.
Because there are not no bad things really.
உண்மையாலுமே கெட்ட காரியங்களை சொல்லக்கூடிய ஒரு
question should be,
கேள்வி என்ன இருக்க வேண்டும்,
why did this one bad thing happen to this one good person?
இந்த ஒரு கெட்ட காரியம் ஏன் இந்த ஒரு நல்ல மனிதருக்கு நடந்தது?
You know the answer to that.
அதற்கு உங்களுக்கு பதில் தெரியும்.
All of you know the answer to that.
எல்லாருக்குமே பதில் தெரியும்.
Because of my sin.
என்னுடைய பாவத்தின் நிமித்தமாய்.
That is why this one bad thing happened to this one good person.
ஆகவேதான் இந்த நல்ல ஒரு நபருக்கு கெட்ட காரியம் நடந்தது.
So don't ever ask this question again. Why do bad things happen to good people?
ஆகவே கெட்ட காரியங்கள் ஏன் நல்ல மக்களுக்கு சம்பவிக்கிறது என்ற கேள்வியை நீங்கள் இனிமேல் கேட்க வேண்டாம்.
Remember what you call bad is not bad. There was only one bad thing that ever happened in this
world. கெட்ட காரியம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அது உண்மையாலுமே கெட்ட காரியம் இல்லை. உண்மையான கெட்ட காரியம் அந்த நல்ல மனிதருக்கு தான் நடந்தது.
And don't think you are a good person, there was only one good person that walked on this earth.
நீ நல்ல மனிதர் என்று என்ன வேண்டாம், இந்த பூமியின் பரப்பிலே நடந்த ஒரே ஒரு நல்ல மனிதர் உண்டு, அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து.
We have such conceited high opinions of ourselves that I am such a good person, why does any bad thing happen to me?
நான் நல்ல மனிதன், ஏன் எனக்கு இந்த கெட்ட காரியங்கள் சம்பவிக்கிறது என்று எண்ணக்கூடிய அளவுக்கு நாம் பெருமையுள்ளவர்களாய் அகந்தையுள்ளவர்களாய் இருக்கிறோம்.
If you got anything better than hell, that's really good.
நரகத்தை காட்டிலும் சற்று சிறந்த எது உங்களுக்கு கிடைத்திருந்தாலும் அது நல்லதுதான்.
That's why we should always be thankful.
ஆகவே தான் நாம் எப்பொழுதுமே நன்றி உள்ளவர்களாக இருக்க
வேண்டும். In the new covenant,
புது உடன்படிக்கையிலே,
God allowed the captain of our salvation to go through the really most difficult thing that any human being ever went.
நம்முடைய இரட்சிப்பின் அதிபதியை அவர் எல்லா மக்களுக்கும் நடந்ததை காட்டிலும் அதிக உபத்திரவங்களினூடே எடுத்துச் சென்றார் தேவன்.
Moses died a natural death.
மோசே இயற்கையான ஒரு மரணத்தை அவர் எய்தினார்.
Elijah was taken up to heaven.
எலியா பரலோகத்துக்கு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார்.
Enoch was taken up to heaven.
ஏனோக்கு உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்.
David died a natural death.
தாவீது இயற்கையான ஒரு மரணத்தை அவர் எய்தினார்.
These were some of the great people in the Old Testament.
இவர்கள் எல்லாரும் பழைய ஏற்பாட்டில் இருந்த மிகப்பெரிய தேவ மனிதர்கள்.
But in the new covenant,
புது உடன்படிக்கையிலே,
Jesus,
இயேசு,
he died when he was 33.
இயேசு மரிக்கும் பொழுது அவர் வயது என்ன தெரியுமா, 33 ஆண்டிலேயே மரித்து விட்டார்.
And he had the most horrible death that any human being ever had on this earth.
எந்த ஒரு மனிதனும் மரிக்கக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு முறையிலே இயேசு மரித்தார்.
And not only that,
அது மட்டுமல்ல,
God forsook him for 3 hours on the cross.
3 மணி நேரங்களுக்கு அதிகமாக தேவன் இயேசுவை கைவிட்டு விட்டார்.
That is the only bad thing that happened in the world.
இந்த முழு உலகத்திலே நடந்த ஒரு கெட்ட காரியம் அது.
Whatever bad thing may happen to you and me, God will not forsake us.
நீங்களும் உங்களுக்கும் எனக்கும் எந்த கெட்ட காரியம் நடந்தாலும் தேவன் நம்மை கைவிட போவதில்லை.
The only bad thing is being forsaken by God.
நடக்கக்கூடிய துரதிருஷ்டமான ஒரு காரியம் இருக்குமேயானால் அதுதான் தேவனாலே கைவிடப்படுவது.
And only one person experienced that.
அதையும் அனுபவித்த ஒரே ஒரு நபர் தான்.
Don't ever call anything other than that bad.
அதை காட்டிலும் வேறு எந்த காரியம் எனக்கு இந்த கெட்ட காரியம் சம்பவித்து விட்டதே என்று சொல்ல வேண்டாம்.
To be forsaken by God is to go to hell.
தேவனால் கைவிடப்படுவது என்பது நரகத்துக்கு போவது.
That has not happened to us.
அது நமக்கு நடக்கவில்லை.
So then everything that happens to me is for my good.
அதை தவிர மற்ற நடக்கக்கூடிய எந்த காரியமானாலும் அது நம் நன்மைக்கு
தான். That is why it says in Romans 8:28, God makes everything work for our good.
ஆகவே தான் ரோமர் 8:28 லே வாசிக்கிறோம், தேவன் சகலவற்றையும் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கச் செய்கிறார்.
If you love God,
நீங்கள் தேவனை
நேசிக்கிறீர்கள். And you are called according to his purpose.
நீங்கள் அவருடைய நோக்கத்தின்படி நடக்கிறவர்களாக
இருந்தால். Romans 8:28 says everything will work for your good.
ரோமர் 8:28 லே வாசிக்கிறோம், சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும்.
But if you say something bad happened to you,
ஆனால் எனக்கு கெட்ட காரியம் நடந்து விட்டது சொன்னால்,
or somebody did something bad to you,
அல்லது யாரோ ஒருவர் எனக்கு கெட்டது செய்து விட்டார்
என்று சொன்னால், your boss, your landlord,
தேவனை நேசிக்கும் பொழுது சகலமும்
I have been a born again believer for 55 years.
55 ஆண்டுகளாக நான் மறுபடியும் பிறந்த விசுவாசியாக வாழ்கிறேன்.
Because I am a servant of God, Satan has been targeting me for years.
நான் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறபடினாலே சாத்தான் எவ்வளவு ஆண்டுகளாக என்னை லக்காக வைத்து அவன் தாக்கிக் கொண்டே இருக்கிறான்.
Particularly because I preach the whole counsel of God without any compromise.
அதிலும் குறிப்பாக எந்த ஒரு உத்தேசமும் இல்லாதபடி தேவனுடைய முழு ஆலோசனையும் நான் போதிக்கிறபடினாலே.
And because you don't ask people for money.
நான் பணத்தை மக்களிடம் கேட்காதபடினாலே.
God, Jay, the devil hates us.
தேவன் நம்மை அதிகமாய் பகைக்கிறான்.
Because we don't serve money.
பிசாசனமே பகைக்கிறான்.
Because we don't serve money.
ஏனென்றால் நாம் பணத்துக்கு ஊழியம் செய்வதில்லை.
He wants somebody to serve God and money and we say no, we'll only serve God.
யாராவது யாராக இருந்தாலும் தேவனுக்கும் பணத்துக்கும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சாத்தான் விரும்புகிறான். நாம் இல்லை, தேவனுக்கு மட்டும்தான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று
சொல்கிறோம். Satan has used so many people to do things against me.
ஆகவே எனக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்வதற்கு சாத்தான் பலரை பயன்படுத்தி இருக்கிறான்.
Everything has worked for my good.
ஆனால் அதிலே ஒவ்வொரு காரியமும் எனக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடந்தது.
All the evil that people have done against me in 55 years.
இந்த 55 ஆண்டுகளாக எனக்கு ஜனங்கள் செய்த எல்லா தீமைகளும்.
You know what it did?
அது என்ன செய்தது தெரியுமா?
It made me a better, stronger Christian.
அது என்னை மென்மையுள்ள, வலிமையுள்ள ஒரு கிறிஸ்தவனாகத்தான் மாற்றி இருக்கிறது.
By better, stronger Christian means I was able to love my enemies.
வல்லமையுள்ள நல்ல கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் என்றால் நான் என் சத்ருவையும் சிநேகிக்க முடியும்.
I could bless those who curse me.
என்னை சபிக்கிறவளை ஆசீர்வதிக்க முடியும்.
So all those things people did, was it good or bad for me?
ஆகவே இப்பொழுது எனக்கு ஜனங்கள் செய்த காரியங்கள் எல்லாம் என்னுடைய நன்மைக்காகவா தீமைக்காகவா?
All for my good.
எல்லாமே என்னுடைய நன்மைக்காக.
And I want to say to all of you, if you love God
நீங்கள் தேவனை நேசிப்பீர்களா?
And you decide to fulfill only His purpose in your life and no other ambition.
உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதே இல்லாமல் வேறு எந்த நோக்கமும் எனக்கு இல்லை என்று
சொல்லுகிறீர்களா? No bad thing can happen to you.
உங்களுக்கு எந்த கெட்ட காரியமும் நடக்காது.
Everything, by everything I mean everything, will work for your good.
சகலமும் என்று சொன்னால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும்.
That is the faith with which we must live this year.
இந்த விசுவாசத்தினாலே தான் இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும்.
If you are burnt at the stake, it will be for your good.
அவருடைய நாமத்துக்காக நீங்கள் எரிக்கப்பட்டாலும் நன்மைக்காக தான்.
You know what happened when Stephen was being stoned to death?
ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படும் பொழுது என்ன நடந்தது தெரியுமா?
He could have gone up to heaven and met Jesus.
பரலோகத்திற்கு போயிருக்கிற மக்கள் இயேசுவை பார்த்து,
He said, Lord,
ஆண்டவரே,
if you had allowed me to live for another 60 years on earth, what a lot I could have done for you on this earth.
ஆண்டவர், இன்னும் 60 ஆண்டுகள் இந்த பூமியிலே என்னை வாழ அனுமதித்திருந்திருப்பீர் என்று சொன்னால் உமக்காக நான் என்னவெல்லாம் செய்திருப்பேன்.
Now my life is ended. I have accomplished nothing.
ஆண்டவரே, இப்பொழுது என் வாழ்க்கை முடிந்து விட்டது. நான் ஒன்றையுமே நான் சாதிக்கவில்லையே.
And the Lord will say to him,
ஆண்டவர் அவரை பார்த்து சொல்வார், தேவனை பார்த்து
சொல்வார், You think you have accomplished nothing.
ஒன்றையுமே நீ சாதிக்கவில்லை என்று நீ எண்ணுகிறாய்.
Let me show you what happened.
என்ன நடந்தது நான் உனக்கு காண்பிக்கிறேன்.
This is Jesus telling Stephen in heaven.
நான் சொல்கிற இந்த காரியங்களை இயேசு தேவாண்டதிலே பேசிக் கொண்டிருக்கிறார்.
You see that young man standing there who was looking after your clothes when they were stoning you to death?
நீ உன்மேல் கல்லெறிந்து கொல்லும் பொழுது உன்னுடைய வஸ்திரங்களை எல்லாம் பாதுகாத்துக் கொண்டிருந்த அந்த வாலிபனை பார்த்தாயா?
His name is Saul of Tarsus.
அவனுடைய பேர் தர்சீசிலிருந்து வந்த சவுல்.
You read that in John 7:58.
அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 58 வசனத்தை வாசிக்கிறோம்.
Acts 7:58.
அப்போஸ்தலர் 7:58.
And Jesus tells Stephen,
Yesu,
you see that young man?
ஸ்தேவானை பார்த்து சொல்கிறார், நீ இந்த வாலிபனை பார்த்தாயா?
He heard what you said.
நீ மரிக்கும் பொழுது சொன்ன காரியத்தை இந்த மனிதன் கேட்டார்.
Oh Lord, don't punish them for this sin.
ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன்.
That's convicted him.
அது அவனை உணர்த்தியது.
His conscience is beginning to be troubled.
இப்பொழுது அவனுடைய மனசாட்சி உறுத்தப்பட ஆரம்பித்தது.
He's beginning to think, am I persecuting such good people?
இப்படிப்பட்ட நல்ல மக்களை நான் துன்புறுத்தி கொண்டிருக்கிறேனா என்று பாவோ சவுல் என்ன ஆரம்பித்து
விட்டான். And Stephen, just watch, in a few days he'll get converted.
ஸ்தேவானே, இந்த மனிதனை பார்த்து கொண்டே இன்னும் ஒரு சில நாட்களிலே ரட்சிக்கப்பட்டு விடுவான்.
Because this conscience kept on troubling him.
இப்பொழுது அந்த மனசாட்சி அவனை உறுத்தி கொண்டே இருக்கிறது.
Which started when he saw Stephen being killed.
ஸ்தேவான் கொல்லப்படுவதை அந்த சவுல் பார்த்த பொழுது அவனுடைய வாழ்க்கையில ஆரம்பித்தது.
Then the Lord tells Stephen in heaven.
ஸ்தேவானை பார்த்த ஆண்டவர்
சொன்னார், Now you just see in the next 30 40 years what I'm going to do with this young man.
இப்பொழுது இந்த வாலிபன் மூலமாக அடுத்த 40 50 ஆண்டுகள் என்ன செய்ய போகிறேன் என்பதை பார்.
He'll do more than you could have done.
நீ செய்திருப்பதை காட்டிலும் அதிகமாக அவன் செய்திருக்கிறான்.
And he would not have been converted if he had not seen you being killed like that.
நீ அந்த நாளிலே கொல்லப்படுவதை அவன் பார்த்திராவிட்டால் அவன் மனந்திரும்பி இருக்க மாட்டான்.
So sometimes we don't see all that is happening through our suffering.
அவை நம்முடைய பாடுகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்லும் பொழுது அதனுடைய விளைவுகள் எல்லாம் என்ன என்பதை நாம் பார்ப்பதில்லை.
Maybe you went through some deep suffering in your life.
உங்களுடைய வாழ்க்கையில நீ ஆழமான ஒரு பாடுகளுக்குள்ளாக நீ செல்கிறாய்.
You didn't complain, you didn't murmur, you praised God and you
அதை குறித்து நீ குறை சொல்லவில்லை, அதை குறித்து முறுமுறுக்கவில்லை, தேவனை ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்தினாய்.
Say, Lord, what was accomplished through that suffering in my home?
ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே நான் சென்று இந்த கஷ்டங்கள் மூலமாக நான் என்ன சாதித்தேன்?
You think nothing happened.
ஒன்றுமே நடக்கவில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய்.
One day the Lord will show you.
ஒரு நாளிலே தேவன் உனக்கு காண்பிப்பார்.
How many other people saw your testimony, heard your testimony and were challenged?
உன்னுடைய சாட்சியை கேட்ட எத்தனை பேர், உன்னுடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை பார்த்து எத்தனை பேர் சவாலிடப்பட்டார்கள் என்பதை ஆண்டவர் காண்பிப்பார்.
So if you love God,
அவனை தேவனை நேசித்தால்,
every suffering you go through, there will be some result from it.
நீ கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு பாடுகளும் அந்த பாடுகள் மூலமாக ஏதோ ஒன்றை சாதித்திருக்கிறது.
See 2 Corinthians 4.
2 கொரிந்தியர் 4 அதிகாரம்.
Paul says, you know, even though we go through many sufferings, we don't get discouraged.
பவுல் சொல்கிறார், நாங்கள் இப்படிப்பட்ட ஊழியத்தை பெற்றிருக்கிற ஊழியத்தை உடையவர்களாக நாங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறதுனால் சோர்ந்து போகிறதில்லை.
Verse 1, we don't lose heart means we don't get discouraged.
நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை என்று சொன்னால் நாங்கள் தளர்ந்து போகிறதில்லை.
What all do we face?
என்னவெல்லாம் நாங்கள் சந்திக்கிறோம்?
Verse 8, afflicted in every way.
எட்டாம் வசனம், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும்,
perplexed,
கலக்கம் அடைந்தும்.
Verse 9, persecuted,
ஒன்பதாம் வசனம், துன்பப்படுத்தப்பட்டும்,
struck down,
கீழே தள்ளப்பட்டும்.
Always, always, verse 10, carrying the dying of Jesus in our body.
எப்பொழுதும் இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம்.
Verse 11, always delivered over to death for Jesus' sake.
பதினோராம் வசனம், எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம்.
Death working in us, verse 12.
இப்படி மரணமானது எங்களிடத்திலே வேலை செய்கிறது.
But verse 16, we don't lose heart.
ஆனாலும் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. பதினாறாம் வசனம்,
because all this affliction, verse 17, is working for us an eternal weight of glory.
ஏனென்று சொன்னால் பதினேழாம் வசனத்திலே வாசிக்கிறோம், இந்த உபத்திரவங்கள் எல்லாம் அதிகமான நித்திய கனமகிமையை எங்களுக்கு உண்டாக்குகிறது.
All this 30 years of suffering that Paul went through, what does he call it? A light affliction.
இந்த 30 ஆண்டு கால பவுலுடைய பாடுகள் எல்லாம் அவர் எப்படி அழைக்கிறார் என்றால், பதினெட்டாம் வசனத்திலே அநித்தியமானவைகள்.
You want to know how God treated his greatest servant in the New Testament?
புதிய ஏற்பாட்டு காலங்களிலே தம்முடைய மிகப்பெரிய ஊழியக்காரரை தேவன் எப்படி நடத்தினார்?
In the Old Covenant we saw.
பழைய உடன்படிக்கையிலே நாம் பார்த்தோம்.
If Daniel was thrown into a lion's den,
தானியேல் சிங்கக்கவிலே தள்ளப்பட்டார்,
he would come out without the lion even touching
him. அந்த சிங்கம் அவரை தொடக்கூட இல்லை, வெளியே வந்து விட்டார்.
But in the New Covenant,
புது உடன்படிக்கையிலே,
in the first 3 centuries,
முதல் 3 நூற்றாண்டுகளிலே,
you know what the Romans used to do?
ரோமர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா?
Just like now today in football stadiums we sit around and watch a football game.
இன்றைக்கு நீங்கள் பார்த்திருக்கலாம், ஃபுட்பால் கலையரங்கத்திலே, ஸ்டேடியத்திலே, விளையாட்டு அரங்கத்திலே எல்லாரும் சுற்றி உட்கார்ந்து நடுவிலே உள்ளதான விளையாட்டை பார்ப்பார்கள்.
Thousands of people watching this football game.
ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து கொண்டு இந்த விளையாட்டை பார்த்து ரசிப்பார்கள்.
You know what the game was for the Romans?
ரோமர்கள் அன்றைக்கு விளையாடின விளையாட்டு
தெரியுமா? They would sit in this big stadium.
இந்த பெரிய அரங்கத்தில் எல்லாரும் உட்கார்ந்திருக்கும் பொழுது,
and in the front they would bring all these Christians who would not deny Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க மறுத்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் அங்கே நடுவே கொண்டு வருவார்கள்.
They would release hungry lions and tigers whom they had not fed for many days.
அநேக நாட்களாக சாப்பாடை கொடுக்காமல் பட்டினியாய் வைக்கப்பட்டிருந்த சிங்கங்களையும் புலிகளையும் இப்பொழுது அவிழ்த்து விடுவார்கள்.
And these Christians would be kneeling down.
அங்கே கிறிஸ்தவர்கள் முழங்கால் படிட்டு இருப்பார்கள்.
The lions would jump on them.
அந்த சிங்கங்கள் அவர் மீது பாய்ந்து அவர்களை கடித்துக் கொதரும்.
And they would sing praises to God.
அவர்கள் தேவனுக்கு துதிகளை பாடுவார்கள்.
As the head went into the lion's mouth.
அவருடைய தலைகள் சிங்கங்களுடைய வாய்களுக்குள்ளாக போகும்பொழுது அவர் துதியோடையே கூட சென்றார்கள்.
They were not like Daniel.
அவர்கள் தானியலை போல இல்லை.
Why?
ஏன்?
Daniel was an old covenant Christian.
தானியேல் பழைய உடன்படிக்கை கிறிஸ்தவர்.
This is too strong a trial for
இந்த
kindergarten. Even though he was a good man, he was a kindergarten student.
அவர் நல்ல மனிதனா இருந்தாலும் இந்த உபத்திரவம் எல்லாம் அவருக்கு கடினமான
காரியம். Kindergarten student.
ஏனென்றால் அவர் LKG யிலே படித்துக் கொண்டிருந்தவர்.
So he has to be protected from the lion.
ஆகவே சிங்கங்களிலிருந்து அவர் பாதுகாக்கப்பட
வேண்டும். But these were college students, new covenant.
இப்பொழுது இவர்கள் எல்லாரும் கல்லூரி மாணவர்கள்.
They can handle a tougher examination.
அவர்கள் கடினமான தேர்வுகளை சந்திக்க முடியும்.
And the Lord can point out to the devil.
தேவன் பிசாசை பார்த்து அவர் சுட்டி காண்பிக்க முடியும். சாத்தானே,
see my people,
என்னுடைய மகனை பார்.
You instigate all these people to kill them.
நீ எல்லாரையும் இவனை கொல்லும்படியாய் நீ தூண்டினாய்.
They will not deny me.
அவர்கள் என்னை மறுதலிக்க
மாட்டார்கள். Even when the lions eat them, they are praising me.
சிங்கம் அவர்களை கடித்து பட்சித்தாலும் அவர்களை துதித்துக் கொண்டே சாகிறார்கள்.
Devil's mouth is shut.
பிசாசுடைய வாய் அடைக்கப்படுகிறது.
I want to be a person who shuts the mouth of the devil.
பிசாசுடைய வாய் அடைக்கக்கூடிய ஒரு மனிதனாக நான் இருக்க
வேண்டும். You know when the devil opens his mouth?
பிசாசு எப்பொழுது வாயை திறப்பான் தெரியுமா?
We read in Revelation 12:10 he is the accuser of all the believers.
வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 லே வாசிக்கிறோம், சகோதரர்களை குற்றம் சாட்டுகிறவன், விசுவாசிகளை குற்றம் சாட்டுகிறவன்.
You do something wrong.
தவறு செய்யும் பொழுது,
you watch some filthy picture on the computer.
நீ கம்ப்யூட்டர்ல அசுத்தமான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது,
the devil says, God, see that.
தேவனே, இங்கே பார்த்தீர்களா?
You say he is your child.
உம்முடைய பிள்ளை என்று சொல்லுகிறீர்கள்.
Look what he is looking at.
அவன் என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறான்?
Or you see some dirty picture in a magazine.
அல்லது பத்திரிகையில் அசுத்தமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறான்.
You watch some dirty movie in secret.
அல்லது யாரும் பார்க்காத நேரத்திலே அசுத்தமான சினிமா காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறான்.
See, he thinks nobody is watching him.
பிசாசு ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், யாருமே கவனிக்கவில்லை, நான் மட்டும் தான் பார்க்கிறேன் என்று
நினைத்துக் கொண்டிருக்கிறான்.
அவன் பார்த்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் கணவன் மனைவிக்கு கூட தெரியாது.
He calls he's a believer.
அவன் தன்னை விசுவாசி
என்று அழைக்கிறான். Not only that, he says he's a CFC believer.
அவன் விசுவாசி என்று மட்டுமல்ல CFC விசுவாசி என்று
தன்னை அழைக்கிறான்.
But what he's doing? அவன் என்ன செய்கிறான் பாருங்க.
The devil's mouth is wide open.
இப்ப பிசாசுடைய வாய் அகலமாய் திறக்கப்படுகிறது.
It's a shame.
அது ஒரு வெட்கம்.
Look at that way that husband and wife are shouting and yelling at each other.
கணவனும் மனைவியும் ஒருவர் சண்டை போடுகிறதை பார்க்கிறேன். தேவனே,
are these CFC believers?
இவர்கள் CFC விசுவாசிகளா?
The devil's mouth is open.
பிசாசுடைய வாய் திறக்கப்பட்டிருக்கிறது.
But when the devil sees people who humble themselves,
தங்களை தாழ்த்துகிற மக்களை பிசாசு பார்க்கும் பொழுது,
and don't speak back in anger,
கோபத்திலே பேசாதவர்கள்,
but when people get angry they humble themselves and speak kindly,
ஜனங்களின் மீது கோபப்படும் பொழுது இவர்கள் தங்களை தாழ்த்துகிறவர்கள்,
and you children when all the others in this class are cheating in their examination you don't cheat,
பிள்ளைகளே மற்ற எல்லாரும் பிட் அடிக்கிறார்கள் காப்பி அடிக்கிறார்கள் தெருவிலே, ஆனால் நீங்கள் காப்பி அடிப்பதில்லை.
And God can say, Satan, look at that little child of mine,
சாத்தானே என்னுடைய சிறு மகன் அவனை பார்த்தாயா?
Everybody is cheating but see my child,
காப்பி அடிக்கிறார்கள் என்னுடைய மகனை பார்,
even if he fails she fails she will not cheat,
அவள் தேர்விலே தோற்று போனாலும் பரவாயில்லை நான் காப்பி அடிக்க மாட்டேன் என்று சொல்கிறாள் அவளுடைய மகள்.
Devil's mouth is shut,
பிசாசுடைய வாய் அடைக்கப்படுகிறது.
Do you want to be a person who shuts the mouth of the devil?
பிசாசுடைய வாய் அடைக்கக்கூடிய ஒரு மனிதனாய் நீ இருக்க விரும்புகிறாயா?
I want to be that.
நான் அப்படி இருக்க விரும்புகிறேன்.
I don't want to be a great man on this earth, I'll tell you.
இந்த பூமியிலே நான் சொல்கிறேன் நான் ஒரு பெரிய ஆளாக வேண்டும் என்ற விருப்பம்
இல்லை. I don't I have no desire to be known as a great preacher.
நான் ஒரு பெரிய பிரசங்கியாக அழைக்கப்படுவதற்கு எனக்கு விருப்பமே இல்லை.
God is my witness, I have no desire to be a great
பெரிய பிரசங்கராவதற்கு விருப்பமே இல்லை என்பதற்கு தேவனே சாட்சி.
One desire to shut the mouth of the devil.
எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு ஆசை பிசாசுடைய வாயை அடைக்க வேண்டும்.
That when he looks at me the devil God can point me out to Satan and say have you seen that man?
தேவன் யாரையாவது சுட்டி காண்பிக்க வேண்டுமானால் என்னை பார்த்து சுட்டி காண்பிக்க வேண்டும். பிசாசே
என்னுடைய
மனிதனை
If you are poor,
ஏழையா இருந்தாலும் சரி,
my wife and I were very poor in the early years when we brought up our children,
எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஆதி நாட்களிலே நானும் என்னுடைய துணைவியாரும் மிகவும் ஏழைகளாக இருந்தோம்.
The devil could, God could not say to the devil, see what a rich man, because I was not a rich man.
எவ்வளவு பெரிய பணக்காரன் என்று பிசாசுக்கு பிசாசு ஆண்டவர் சுட்டி காண்பிக்க முடியவில்லை, ஏனென்றால் நான் அப்படி பணக்காரனாக இல்லை.
That's not the important thing.
அது முக்கியமான காரியம் அல்ல.
Shut the mouth of the devil because we don't sin.
நாம் பாவம் செய்யாததினாலே பிசாசுடைய வாயை அடைக்க வேண்டும்.
And despite all the opposition from other churches we still continue to preach the truth.
எல்லா சபைகளிலும் நமக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எவ்வளவு இருந்தாலும் இன்னுமா இந்த சத்தியத்தை தொடர்ந்து நாம் பிரசங்கிப்போம்.
That they, all the churches in the world cannot shut our mouth.
இந்த உலகத்துல எல்லா சபைகளும் சேர்ந்தாலும் நம்முடைய வாயை அடைக்க முடியாது.
They can call us heretics, false teachers, whatever they like. They've called me that for 40 years, but we will not keep quiet.
அவர்கள் நம்மை பார்த்து துரோகிகள் என்று சொல்லட்டும், கல்ட் என்று சொல்லட்டும், என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், 40 ஆண்டுகளாக நாம் தொடர்ந்து பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறோம்.
This is new covenant.
இதுதான் புது உடன்படிக்கை.
And all of us, this is not only for one or two people.
இது யாரோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இல்லை, நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய உடன்படிக்கை.
I have two paintings in my house.
என்னுடைய வீட்டிலே இரண்டு சித்திரங்கள் இருக்கிறது.
One is a painting of Daniel standing in front of the lions.
ஒன்று சிங்கங்களுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தானியேலுடைய படம்.
Boldly.
தைரியமாய்.
Lions just don't know what to do. They can't touch him.
தானியேல் தொட முடியாது. அப்படியே என்ன செய்வது என்று புரியாமல் நின்று கொண்டிருக்கக்கூடிய சிங்கங்கள்.
And then next to that I have another painting.
அதற்கு பிறகு இன்னொரு படம் வைத்திருக்கிறேன்.
Of all the Christians in Rome in the stadium kneeling down and praying.
அங்கே அந்த ரோம கலையரங்கத்திலே அங்கே முழங்கால் படிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பவுலுடைய
small boys and women and children and godly people few gathered together kneeling down and praying.
அங்கே சில தாய்மார்களும் சில பிள்ளைகளும் சில விசுவாசிகள் அங்கே முழங்கால் படிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
And some Christians crucified on a cross on the side.
அவர் பக்கத்திலே சில கிறிஸ்தவர்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள்.
And from this side lions and tigers coming up to eat them up.
இங்கிருந்து அவர்களை பட்சித்து சாப்பிடும்படியாக சிங்கங்களும் புலிகளும் வந்து கொண்டிருக்கிறது.
That is the other picture I have.
அதான் இன்னொரு படத்தை நான் வைத்திருக்கிறேன்.
And I say,
நான் சொல்கிறேன்,
this Daniel, this is old covenant.
இந்த தானியேல் பழைய உடன்படிக்கை மனிதன்.
These Christians, this is new covenant.
இந்த கிறிஸ்தவர்களோ புது உடன்படிக்கை கிறிஸ்தவர்கள்.
I am not following Daniel, I am following these brothers and sisters of mine.
நான் தானியேலை பின்பற்றவில்லை, என்னுடைய சகோதரர்களாகிய இந்த சகோதர சகோதரிகளாக இவர்களை நான் பின்பற்றுகிறேன்.
I don't blame Daniel.
நான் தானியேலை குறை சொல்லவில்லை.
He did not have the Holy Spirit like we have.
நமக்கு இருப்பது போல அவருக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லை.
God did not teach him the things he has taught us.
நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய காரியங்களை தானியேலுக்கு தேவன் கற்றுக் கொடுக்கவில்லை.
In the new covenant we go through suffering and we don't complain.
புது உடன்படிக்கையில் நாம் பாடுகளுக்குள்ளாக சென்றாலும் ஒரு காலம் குறை சொல்லுவதில்லை.
You know the apostle Paul at the end of his life.
அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய வாழ்க்கை எப்படி முடித்தார் என்று உங்களுக்கு
தெரியும். He writes to Timothy.
இரண்டாவது தீமோத்தேயு
and he says verse 10 chapter 3 second Timothy 3 verse
2 தீமோத்தேயு மூன்றாம் அதிகாரம் 10 வசனம்.
You have followed my teaching.
நீயோ என் போதகத்தையும்
my conduct
en nadakaiyum
my purpose
nokathaiyum
my faith
viswasathaiyum
my patience
en nidiyum
my love
en anbayum
my perseverance
en porumaiyum
not only that
nee
not only that but also my persecutions and sufferings
adodu kuda enudaiya thunbangalaiyum enudaiya paadugalaiyum
and what all persecutions I endured out of them all the Lord delivered me
enakkundana enna thunbangalaiyum paadugum nandraya irundirukkirai
that means he went to prison then he would come out
சிறைச்சாலைக்கு போவார் வெளியே வருவார்
again he'd be imprisoned
மீண்டும் ஆய் சிறைச்சாலைக்கு போவார்
that's what he went through
இப்படி தான் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்தார்
and he says it's not only me verse 12
பன்னிரண்டாம் வசனத்தில் சொல்கிறார் அது நான் மட்டும்
all who desire to live godly in Christ Jesus will be persecuted
அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள்
please read that verse
இந்த வசனத்தை வாசியுங்கள்
all who desire to live a godly life in Christ Jesus will be persecuted
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள்
it may be small persecutions like in the office they will not give you a promotion
ஒரு அலுவலகத்திலே வேலை உங்களுக்கு கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சிறு உபத்திரவம்
or some fanatic non christian will turn you out of his house that you will not rent his house anymore
நீங்கள் இனிமேலும் இந்த வீட்டிலே வாடகைக்கு இருக்க முடியாது வெளியே போங்கள் என்று அந்த வீட்டு ஓனர் துரத்தி விடலாம்
ஸ்கூல் தி டீச்சர்ஸ் மே பெர்சிக்யூட் யுவர் சில்ட்ரன்
அல்லது பள்ளியிலே ஆசிரியர்கள் உங்கள் பிள்ளைகளை உபத்திரவப்படுத்தலாம்
but all who desire to live godly in Christ Jesus will be persecuted
தேவ பக்தியா நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள்
I read that many years ago
அநேக ஆண்டுகள் முன்பதாக நான் இதை வாசித்தேன்
I say Lord I cannot tell you how I should be persecuted
ஆண்டவரே நான் எப்படி துன்பப்படுத்தப்பட வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன்
it may be small things like persecution in the office
அது அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு உபத்திரவங்கள்
or one day it may be big things like being thrown into a prison
அல்லது சிறைச்சாலையில் தூக்கி போடப்படக்கூடியதான பெரிய உபத்திரவமா இருக்கலாம்
because they don't throw them to the lions nowadays
ஆனால் இந்த நாட்டில் சிங்கத்தின் முன்பாக எறிவதில்லை
but one thing is true
ஒன்று உண்மை
whether small or big everybody who wants to live a godly life in Christ Jesus will be persecuted
சிறு துன்பமோ பெரிய துன்பமோ தேவபக்தியாய் வாழ ஆசைப்படுகிற யாவரும்
so I said to myself
ஆகவே நான் என்னை பார்த்து சொன்னேன்
according to this verse
இந்த வசனத்தின்படி
if I am not facing any persecution then that means I am not really wanting to live a godly life
எந்த துன்பத்தையுமே நான் சகிப்பதில்லை என்று சொன்னால் நான் தேவ பக்தியாய் நடக்க எனக்கு மனது இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை
all those who are very living a smooth life in your office and you are very popular and accepted
நீங்கள்
உங்களால ask yourself are you living a godly life or not
உங்கள் அலுவலகத்திலே மிகவும் நல்ல ஒரு சுமூகமாய் நடக்க கூடியதன சூழ்நிலை இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறவர்கள் நீங்கள் தேவ பக்தியாய் வாழுகிறீர்களா என்று கேள்வி
கேட்டு you are so popular with your unconverted relatives
சொந்தக்காரன் மத்தியில ரொம்ப நல்ல மனுஷன் என்று பெயர் பட்டவர்கள் உறவினர்கள் மத்தியில நல்லவர் என்று பெயர்
பட்டவர்கள் அவர்கள்
எல்லாரும் ரட்சிக்கப்படாதவர்கள் பேச்சு கொள்கிறார்கள்
you are very popular you laugh and joke with them
நீங்கள் அவர்களோடு கூட பிரபலமாக இருக்கும்படியாக பேசுகிறீர்கள் ஜோக் அடிக்கிறீர்கள் சிரிக்கிறீர்கள்
in the office you are very popular you are not persecuted
நீங்கள் அலுவலகத்தில் பிரபலமாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு அங்கு உபத்திரவம் இல்லை
maybe you are not living a godly life
ஒருவேளை நீ தேவ பக்தியான வாழ்க்கை வாழ்வதில்லையோ
try putting a bible on your table
நீ வேதத்தை உன்னுடைய மேஜையில் வைத்து விடு
keep a bible there
ange oru bible veithukol
keep some tracts on your table
andha mejile sila thundu pradigale veithukol
hang a little christian calendar next to your table
kristava calendar thonga vidungal
I've seen non christians put their those type of calendars up
kristavar alladavargal thangudeya deivangalai ulla padangalai ulla calendar podugiradhai paathirukiren
with their idol pictures and all that
avanga vikrangalude padangal ellam veithu maati irukkar
why don't christians do that
anal kristavar adhai seigirargala
I did it when I was a naval officer
naan adhai seidhen naan navy
I could not
adhigare irundha bodhu
I could not preach
naan ange prasangikka mudiyadhu
not allowed to do that
அதை நான் செய்வதற்கு அனுமதி இல்லை.
But I could keep a track there.
ஆனால் நான் சில துண்டுப்படியில் வைத்திருப்பேன்.
Keep a Bible there.
இங்க பைபிளை வைத்திருப்பேன்.
Somebody wants it, I say, yeah, take it, it's free.
யாராவது கேட்டால் எடுத்துக்கொள்ளுங்கள், அது இலவசம் என்று சொல்லுவேன்.
Yeah, we can be known as a Christian.
ஒரு கிறிஸ்தவன் என்று நாம் வேலை ஸ்தலங்களில் அழைக்கப்பட வேண்டும்.
Like that, some people came to Christ.
இப்படி சில பேர் கிறிஸ்துவண்டே வந்தார்கள்.
They would never have come to Christ if they not known that I was a Christian.
நான் ஒரு கிறிஸ்தவன் என்று அவர்கள் அறிந்திருக்காவிட்டால் அவர்கள் கிறிஸ்துவண்டே வந்திருக்க மாட்டார்கள்.
I will see them in eternity in heaven.
நித்தியத்திலே நான் பரலோகத்தில் அவர்களை பார்ப்பேன்.
But otherwise they would have been lost.
இல்லாவிட்டால் அவர்கள் பெரிய இழப்பை சந்தித்திருப்பார்கள்.
There are people in your office whom God wants to reach through you.
உங்கள் மூலமாக தேவன் ஒரு சிலரை நீங்கள் வேலை செய்கிற அலுவலகத்திலே அவர் ஆதாயம் பெற வேண்டும் என்று விரும்புகிறார்.
If you are afraid,
அல்லது
பயந்து
இருப்பாயானால்
நான்
கிறிஸ்தவன்
என்று யாருக்கும்
தெரியக்கூடாது.
The greatest servant of God in the first century.
முதல் நூற்றாண்டிலே வாழ்ந்த மிகப்பெரிய தேவ ஊழியர்.
He's telling what type of preacher he is.
அவர் எப்படிப்பட்ட பிரசங்கர் என்று சொல்கிறார்.
Today I've heard preachers boast like this.
இன்றைக்குள்ள பிரசங்கியார்கள் இப்படி மேன்மை பாராட்டுகிறதை
கேட்டேன். I have preached in 130 countries.
நான் 130 நாடுகளிலே பிரசங்கித்து இருக்கிறேன்.
I have preached to so many lakhs of people.
எவ்வளவு லட்சங்களுக்கு நான் பிரசங்கித்து இருக்கிறேன்.
When I have public healing crusade, 2 lakhs, 3 lakhs of people come to the meeting.
பொது கூட்டங்களை வைக்கும் பொழுது 2 லட்சம், 3 லட்சம் மக்கள் என்னுடைய கூட்டங்களுக்கு வருகிறார்கள்.
So many hundreds of people are healed in my meetings.
என்னுடைய கூட்டங்களில் நூற்றுக்கணக்கான மக்கள் சுகமாக்கப்படுகிறார்கள்.
I have planted so many churches.
எவ்வளவு சபைகளை ஸ்தாபித்து இருக்கிறேன்.
I have so many 2, 3, 500, 1000 co-workers.
என்னோடு கூட உடன் ஊழியர்கள் 200, 500, 1000 ஆக இருக்கிறார்கள்.
Okay, now listen to Paul.
இப்பொழுது பவுல் மேன்மை பாராட்டுகிறதை பாருங்க.
Greatest servant of God.
மிகப்பெரிய தேவ ஊழியர்.
2 Corinthians 11.
2 கொரிந்தியர் 11 ஆம் அதிகாரம்.
Verse 23.
23 ஆம் வசனம்.
He says, these people you just heard about, are they servants of Christ?
இப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள், அவர்கள் தேவ ஊழியக்காரர்களா?
I am more than them.
நான் அதிகம்.
Oh, Paul, how many countries you been to?
அப்படியா பவுலே, நீர் எத்தனை நாடுகளுக்கு
சென்று பிரசங்கித்து? Lakhs of people come for your healing meeting.
உங்களுடைய குணமடிக்கும் கூட்டத்திற்கு எத்தனை லட்சம் மக்கள் வந்தார்கள்?
He says, I have no time to talk about all that.
நான் அவைகளை குறித்தெல்லாம் பேசுவதில்லை.
I'll tell you.
நான் சொல்கிறேன்.
I have been in prison more than others.
மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக நான் காவல்களிலே, சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டேன்.
I have been beaten by others so many times I cannot even count.
நான் என்ன கூடாத அளவு அதிகமாக அடிக்கப்பட்டவன்.
Sometimes it is so bad that I was in danger of death.
அநேகந்தரம் மரண அவதியிலே அகப்பட்டவன்.
5 times I got 39 lashes on my back.
யூதரலால் ஒன்றுகுறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன்.
3 times I was beaten with rods.
3 தரம் மிளாரினாலே அடிபட்டேன்.
Once they stoned me.
ஒரு தரம் கல்லெறியுண்டேன்.
3 times I was shipwrecked when I was going around trying to preach the gospel.
நான் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாத கப்பல் பிரயாணத்திலே செல்லும் பொழுது 3 முறை கப்பல் சேதமடைந்தது.
And once when the ship broke I had to spend 24 hours in the sea swimming.
ஒரு முறை கப்பல் உடைந்த பொழுது 24 மணி நேரங்கள் நான் கடலிலே நீச்சலடித்துக் கொண்டே இருந்தேன்.
I'm traveling all the time preaching the gospel.
எல்லா நேரங்களிலும் சுவிசேஷம் சில சமயத்திலே வேலை செய்து போதுமான சம்பளம் எனக்கு கிடைக்காது. அந்த நேரத்தில் நான் பசியிலே இருந்தேன், கண்விழிப்பிலே இருந்தேன், தாகத்திலே இருந்தேன், உபவாசத்திலே இருந்தேன்.
And I don't earn enough sometimes to have good woolen blankets and clothing and I'm in cold and exposure.
எனக்கு போர்த்தி கொள்வதற்கு சில சமயத்திலே சால்வையோ ஸ்வெட்டரோ எல்லாம் இருந்தது. ஆகவே குளிரிலே இருந்தேன்.
And these are only the external things.
இவெல்லாம் வெளியே உள்ள காரியங்கள்.
And then there are other problems I have.
இதே போல இன்னும் பல பிரச்சனைகள்.
A pressure on my heart.
என் உள்ளத்திலே அழுத்தம்.
Because there are problems in the church in Corinth.
கொரிந்து சபையில் எவ்வளவு
problems in the church in Philippi,
Philadelphia,
problems in the church in Thessalonica,
Thessalonica சபையில்
உள்ள my children,
இவள் எல்லாருடைய பிள்ளைகள்,
and always that burdens my heart,
எப்பொழுதே என் உள்ளத்தை அழித்துக் கொண்டே இருக்கிறது.
And he says, this is how I am a servant of God.
இப்படி தான் நான் தேவனுடையவனாய் இருக்கிறேன்.
I don't boast about how many countries I went to or how many people come to my meetings.
எத்தனை நாடுகளுக்கு சென்றேன், எத்தனை மக்கள் கூட்டத்துக்கு வந்தால் என்பதை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன்.
How many books I wrote or how many sermons I preached.
அல்லது எத்தனை பிரசங்கம் செய்திருக்கிறேன், எத்தனை புத்தகம் எழுதியிருக்கிறேன்.
How many blind people's eyes were opened.
எத்தனை குருடருடைய கண்கள் திறக்கப்பட்டது.
Or how many handkerchiefs that touched my body cast out demons.
அல்லது என்னுடைய என்னை தொட்ட எத்தனை கைக்குட்டைகள் அநேகரை சுகமாக்கியது.
He never talks about that.
இவளெல்லாம் அவர் பேசுகிறதே இல்லை.
This is a new covenant servant of God.
இவர்தான் புது உடன்படிக்கை தேவ ஊழியர்.
You hardly find anybody like that in our day.
நம்முடைய நாட்களில் இது போல யாரையாவது பார்ப்பது அவ்வளவு கஷ்டம்.
Today we have all these dumb stupid believers admiring all these so called film star type of preachers on television.
இன்றைக்கு இருக்கக்கூடிய விசுவாசிகள் எப்படி இருக்கலாம்னு சொன்னால் ஊமையான செவிடர்களை போல உட்கார்ந்து கொண்டு சினிமா நட்சத்திரங்களை போல இருக்கக்கூடிய பிரசங்கர்களை பார்த்து ஆ என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
Famous preachers who stand up like film stars in the platform.
அங்கே மேடையிலே பிரசித்தி பெற்ற பிரசங்கியார் சினிமா நட்சத்திரத்தை போல நின்று கொண்டிருக்கிறார்.
And they get some converted film star to come and give a testimony.
அப்படி எங்கெங்கோ ரசிக்கப்பட்ட சினிமா நடிகர்கள் நடிகைகளை கூட்டி கொண்டு வந்து சாட்சி சொல்ல வைப்பார்கள்.
We have no time for that.
அதற்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை.
I want to follow Paul.
நான் பவுலை பின்பற்ற விரும்புகிறேன்.
Not all these old covenant preachers.
இந்த பழைய ஏற்பாட்டு பிரசங்களை நான் பின்பற்ற விரும்பவில்லை.
I say this, my brothers and sisters, for your salvation.
உங்களை ரட்சிப்புக்காக என் சகோதர சகோதரிகளை நான் இதை சொல்கிறேன்.
God gave us a vision in Tamil Nadu 33 years ago when these churches started.
இந்த சபை ஆரம்பித்த பொழுது தேவன் தமிழ்நாட்டை குறித்து நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார்.
There were very few people here in Tuticorin in those days.
அந்த நாட்களில் தூத்துக்குடியில் மிக சிலரே இருந்தார்கள்.
And we used to have our conferences in some hired hall where we all used to sleep on the floor together.
ஏதோ ஒரு வாடகைக்கு ஒரு இடத்தை எடுத்து ஒரு கான்ஃபரன்ஸை வைத்திருந்தோம். அங்க எல்லாரும் தரையில தான் எல்லாரும் படுத்திருப்போம்.
Yeah, I was also there with them. I was also there along with all.
நானும் அவரோடு கூட தான் படுத்திருப்பேன் தரையில.
Wonderful days.
அற்புதமான நாட்கள்.
And we have not changed the message.
ஆனால் நாம் இன்னும் இந்த செய்தியை நான் மாற்றவில்லை.
Now there is a new generation coming up in Tamil Nadu.
தமிழ்நாட்டில் இப்பொழுது புது தலைமுறை எழும்பி வருகிறது.
Older people like us, our time is gradually getting over.
வயது முதிர்ந்த எங்களைப் போல எங்களுடைய நாட்கள் எல்லாம் இப்பொழுது முடியும் தருவாயில் வந்துவிடுகிறது.
Paul and John did not live forever.
பவுலும் யோவானும் என்றைக்கு வாழ்ந்து கொண்டே இருக்கவில்லை.
None of us will live forever. None of us will live forever.
நாங்களும் எப்பொழுதுமே உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பதில்லை.
I want to see a younger generation of people who will be faithful and never change the message.
இந்த செய்தியை மாற்றாத இந்த செய்திக்கு உண்மையுள்ள வாலிபர்கள் எழும்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
Who have godly homes.
தேவ பக்தியில் குடும்பங்கள் பெற்றிருக்கக்கூடிய வாலிபர்கள்.
Who bring up their children in the fear of God.
தங்களுடைய பிள்ளைகளை தேவ பயத்தில் வளர்க்கக்கூடிய குடும்பங்கள்.
Whose children will be witnesses for Christ in their generation.
அவருடைய நாட்களிலே கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழக்கூடிய பிள்ளைகளை எழுப்பக்கூடிய இளம் தம்பதிகள்.
We are not boasting about silly stupid things like these other people.
சிறு காரியங்களுக்காக எல்லாம் மேன்மை பாராட்டாதவர்கள்.
And who will live a life of overcoming sin.
பாவத்தை மேற்கொண்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்கள்.
Whose family life will be an example to others.
அவருடைய குடும்ப வாழ்க்கை மற்றவர்களுக்கு மாதிரியா இருக்கும்.
Who will be able to say like Paul, follow me as I follow Christ.
நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறது போல சொல்லக்கூடிய வாலிபர்கள்.
I pray there'll be many brothers and sisters sitting here like that in Tamil Nadu.
தமிழ்நாட்டில் இங்கு உட்கார்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அநேகர் எழும்ப வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
I want to say God needs such men and women.
இப்படிப்பட்ட ஆண்களும் பெண்களும் தேவனுக்கு தேவை.
You please decide.
நீங்கள் தயவாய் தீர்மானியுங்கள்.
Lord, I want to be such a man.
ஆண்டவரே, நான் அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருக்க வேண்டும்.
I want to be such a woman.
நான் அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயாக இருக்க வேண்டும்.
I decided that when I was about 22 years old.
நான் 22 வயதாக இருக்கும் பொழுது அப்படி தீர்மானித்தேன்.
You can do that when you are young.
நீங்களும் வாலிபனாக இருக்கும் பொழுது அப்படி சொல்ல முடியும்.
God bless you.
தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
we bow before you.
உமக்கு முன்பாக தலை வணங்குகிறோம்.
We know that you have, Lord Jesus, a greater burden for Tamil Nadu than any of us have.
ஆண்டவரே, எங்கள் யாரை காட்டிலும் உமக்கு தமிழ் நாட்டை குறித்து அதிகமான பாரம் உண்டு ஆண்டவரே.
Not that there should be millions of people, but that there should be a pure testimony for you.
ஆண்டவரே, மில்லியன் கணக்கான மக்கள் இருக்க வேண்டும் என்று அல்ல ஆண்டவரே, ஆனால் உமக்கென்று தூய்மையான சாட்சியுடன் அனைவரும் எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறேன்.
I pray that from the brothers and sisters sitting here today, you will raise up a pure testimony in Tamil Nadu in many places.
ஆண்டவரே, இங்கு உட்கார்ந்திருக்கிறவர்கள் மத்தியில் இருந்து ஆண்டவரே தமிழ்நாட்டிலே பல இடங்களிலே தூய்மையான சாட்சிகளை எழுப்ப முடியாது என்று ஜெபிக்கிறேன்.
A burning light.
ஆண்டவரே, ஒரு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய விளக்கு.
That nothing will put out.
ஆண்டவரே எதுமே அந்த விளக்கை அணைக்க கூடாத அளவுக்கு பிரகாசமாய் எரியக்கூடிய தீபங்களை எழுப்பும்.
Burn until Jesus comes again.
இயேசு மீண்டுமாய் வரும் வரை அந்த தீபங்கள் தொடர்ந்து எரியட்டும்.
Pray in Jesus name.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.